ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
திருக்கோவலூர் வீரட்டானம் அஷ்ட வீரட்டானங்களுள் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது தென்னார்காடு மாவட்டத்தில் தென்பண்ணையாற்றின் கரையில் அமைந்து விளங்குவதான திருக்கோவலூர் என்ற தலத்தில் அமைந்துள்ள வீரட்டானீஸ்வரர் ஆலயம். பண்டைய காலத்தில் தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடைப்பட்ட நாட்டை நடுநாடு என்று வழங்கினார்கள். விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் இருப்புப்பாதையில் திருக்கோயிலூர் ரயில் நிலையம் உள்ளது. தற்காலம் கீழூர் என்று இப்பகுதியை வழங்குகிறார்கள். விழுப்புரம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், உருந்தூர்பேட்டை, பன்ருட்டி, சிதம்பரம் ஆகிய ஊர்களிலிருந்தும் திருக்கோயிலூர் சென்று அடைவதற்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன. பண்டை காலத்தில் தமிழ்நாடு 12 பிரிவுகளாக மன்னர்களால் அரசாள பெற்றது. அவற்றுள் ஒன்று மலாடு நாடு எனப்பெறும் மலையமான் நாடு என்பதாகும். மலையமான் நாட்டை ஆண்ட மன்னர்கள் மலாடர் எனப்பட்டார்கள். அவர்களில் மலையமான் திருமுடிக்காரி என்பவன் சங்கநூல்களால் போற்றப்பெற்றவன். இவன் கடையெழுவாளர்களுள் ஒருவன். அகநானூற்றில் வரும் ஒரு பாடலில் துஞ்சா முழுவில் கோவர் கோமான் நெடுந்தேர்காரி என்று குறிப்பிடுவது நினைவுகூரத்தக்கது. இந்த லலாடர் மரபில்தான் மெய்ப்பொருள் நாயனார் என்ற சிவனடியவர் இவ்வூரை தயனராக கொண்டு அரசு புரிந்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. தெய்வீகன் என்ற அரசனுக்கு பாரியினது மகளிர் இருவரை ஔவையார் திருமணம் முடித்து வைத்தார் என்றும் வரலாறு உண்டு. இறைவனுடைய வீரச்செயல்களில் விளங்கும் 8 வீரட்டான தலங்களுள் அந்தகாசுரனை சிவபெருமான் மரக்கருணையினால் அழித்த தலம் இத்திருக்கோவலூர் ஆகும். இந்த தலத்தில் உள்ள சிவாலயம் சரித்திர பிரசித்தி பெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மரக்கருணையும் ஒரு விதத்தில் அறக்கருணையாக கொள்ள வேண்டியது. விநாயகர், முருகன், காளி, ஏகாதசருத்ரர், ராமர், பரசுராமர், கிருஷ்ணன், தேவேந்திரன், யமதர்மன், காமதேனு, சூரியன், குரு, ரோமச்சமுனிவர், கண்வர், கபிலர், மிருகண்டு முனிவர், பதஞ்சலி, ஜாகிரபாதர், காமன், குபேரன், வனாசுரன், சப்தரிஷிகள், ஆதிசேஷன் ஆகிய பலர் இந்த தலத்து பெருமானை வழிபட்டு அருள் பெற்றுள்ளார்கள். திருக்கையிலையில் உமையம்மை விளையாட்டாக சிவபெருமானுடைய திருக்கண்களை பொத்திய பொழுது பெருமானுடைய 3 கண்கள் சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3 மாதலால் உலகம் இரண்டு விட்டது. உமையம்பிகை அஞ்சி தன்னுடைய கைகளை எடுத்தார். அப்படி கண் பூத்தியது ஒரு கணம் என்றாலும் உலகுக்கு ஒரு ஊழிவு காலம் போல தோன்றியது. எல்லா உயிர்களும் இருளில் அஞ்சி நடுங்கின. இறைவி தன்னுடைய கைகளை அகற்றியவுடன் மீண்டும் உலகில் ஒளி பிறந்தது. அந்த கண் பொத்திய நேரத்தில் தோன்றிய இருளில் ஒரு அசுரன் உதயமானான். அப்படி இருளில் பிறந்ததாலும் கரிய நிறம் உடையவனாக இருந்ததாலும் அவனை அந்தகன் என பெயரிட்டார்கள். இந்த அந்தகன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தான். பெருமான் வெளிப்பட்ட பொழுது எந்த ஆயுதத்தாலும் அழிவில்லை என்ற வரத்தையும் பெற்றான். அதனால் செருக்கு அடைந்த அந்தகாசுரன் உலகத்தை அடக்கி ஆளத் துவங்கினான். தேவர்களை கொடுமைப்படுத்தினான். அப்பொழுது தேவர்கள் திருமால் பிரம்மன் ஆகியோரிடம் சென்று முறையிட்டார்கள். பிறகு எல்லோருமாக சேர்ந்து திருக்கயிலை அடைந்து சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமான் தேவர்களுக்கு மனமிறங்கி சிவகணங்களை அனுப்பி அந்தகாசுரனை போரிட்டு அழிக்குமாறு ஆணையிட்டார். ஆனால் சிவகுகளால் அவ்வாறு செய்ய இயலவில்லை. அதனை அறிந்த பெருமான் தானே சென்று திருசூலத்தால் அந்தகனை குத்தி அழித்தருளினார். பிறகு அதுவே அருளாக மாறி அந்த அந்தகன் பலவாறு துதிக்கலாயினான், பிழை பொறுக்க வேண்டினான். இறைவனும் அவனை சூலத்திலிருந்து விடுவித்து அவன் வேண்டிய வண்ணம் சிவஞானத்தை அளித்து சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். இச்செயலை கண்ட திருமால் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் சிவபெருமானுடைய வீர செயலை போற்றி அந்தகாசுரன் அழிந்ததை கொண்டாடினார்கள். இத்தகைய வீர செயல் நிகழ்ந்ததால் இவ்வூர் வீரட்டானம் என பெயர் பெற்றது. இறைவனுக்கும் வீரட்டேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த தலத்தில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு பெரியானை கணபதி என்ற பெயர் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேர்மாள் நாயனாரும் திருக்கயிலைக்கு செல்கிறார்கள். இதனை முன்கூட்டியே அறிந்த அவிப்பிராட்டி தானும் அவ்வண்ணமே கைலை அடைய வேண்டும் என்று எண்ணினார். சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளையானையில் ஏறி ஆகாய வீதியில் சென்றார். அவரை தொடர்ந்து குதிரை மீது ஏறி சேர்மான் பெருமாள் நாயனாரும் திருக்கயிலைக்கு அவரை பின்பற்றலாயினார். அப்பொழுது ஔவையார் விநாயகப் பெருமானை வணங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அப்பெருமானிடமே தானும் அவ்வண்ணம் கைலை அடைய வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அப்பொழுது விநாயகப் பெருமான், நீ பதட்டப்படாதே, அவர்களுக்கு முன் உன்னை அங்கு கொண்டு சேர்க்கிறேன் என்று சொன்னார். அது கேட்டு மகிழ்ந்த ஔவையார் சீதக்கலவை என்று தொடங்கக்கூடிய விநாயகர் அகவலை ஏற்றினார். பூஜையும் இதாக நிறைவேறியது. அதனால் மகிழ்வெழுதிய வேழமுக பெருமான் தன்னுடைய துதுக்கையினால் அவ்வை பிராட்டியை எடுத்து திருக்கயிலாயத்தில் விட்டுவிட்டார். அப்படி தனக்கு முன்னால் ஔவையார் வந்து சேர்ந்ததை யாவரும் வியந்து நோக்கும் பொழுது ஔவையார் அந்த பெருமானுடைய புகழை பாடினார். மதுர மொழி நல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ, முகில் போல் முழங்கி அதிர நடந்திடும் யானையும் தேரும் அதன் பின் வரும் குதிரையும் காதம் கிழவியும் காதம் குலமன்னரே என்றாராம். இதனால் கணபதி பூஜை கைமேல் பலன் என்ற உண்மை வெளிப்பட்டது. அப்பொழுது விஸ்வரூபம் எடுத்த பெருமானானதால் விநாயகப் பெருமான் பெரியானை கணபதி என்று அன்போடு எல்லாராலும் வழங்கப்படுவாராயினார். இதேபோல அசுரகுலத்தை அழித்த பாவம் நீங்கும் வகையில் முருகப்பெருமானும் திருக்குவலூரை அடைந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். தனது பெயரில் ஒரு சிவலிங்கத்தையும் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்தார். கண்ணபிரானும் இந்த வீரட்டானத்தில் வந்து வஜ்ரநாபன் என்ற அசுரனை கொல்லும் வலிமையை பெற்றார். அதற்காக சிவபூஜை செய்தார். துஷ்டா என்பவன் செய்த யாகத்தில் தோன்றிய விருத்ராசுரனை வெல்ல முடியாமல் தேவேந்திரன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த போது ததீச்சி முனிவருடைய முதுகெலும்பை வஜ்ராயுதமாக கொண்டு போயத் தொடங்கினான். அதைக் கண்டு அவன் கடலுள் மறைந்து விட்டான். இந்திரன் அகத்தியரை வேண்ட அவர் கடல் நீரை பருகிவிட்டார். அதனால் விருத்ராசுரனுடைய இருப்பிடம் தெரிந்துவிட்டது. அப்பொழுது தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தால் அவனுடைய சிரசை கொய்துவிட்டான். அதனால் அவனுக்கு பிரம்மோத்தி தோஷம் பற்றி கொண்டது. அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்காக இந்திரன் திருக்கோவலூர் வந்து இந்திராணியுடன் சிவபெருமானை பூஜை செய்து ருத்ராசுரனை கொன்ற பாவம் நீங்க பெற்றான். ரோமச்ச மகாமுனிவரும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு மேலான வரம் பெற்றார். கற்பக விருட்சமும் காமதேவனும் கூட இங்கு வந்து வேண்டும் வரங்களை பெற்றன. யமன் இந்த திருக்கோவிலூரை அடைந்து இறைவனை பூஜித்து அவருடைய திருவருளினால் தென்திசைக்கு அதிபதியாக கூடிய ஒரு உபற்ற வரத்தை பெற்றான். குபேரனும் இந்த சிவலிங்க பெருமானை அர்ச்சனை செய்து என்றும் குறையாத நவநிதியும் எல்லோரையும் ஏவல் புரியக்கூடிய அதிபனாகவும் விளங்க வல்லமையும் திருவருளால் பெற்றான். மிக்க பலம் பொருந்திய வானாசுரன் என்பவன் திருக்கோவிலூரில் எழுந்தருளியிருக்கும் சந்திர ஜடாதர மூர்த்தியை பூஜித்து 1000 கரங்களையும் மிகுந்த ஆற்றலையும் பெற்றான். பதஞ்சலி வியாகரபாதர் ஆகிய இருவரும் திருக்கோவிலூரை சார்ந்து இதன் வடபால் தங்கள் பெயரால் 2 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து இறைவனுடைய திரு நடனத்தை கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள். ஆதிசேஷனும் திருக்கோவலூரை அடைந்து இறைவனை வணங்க அவருடைய திருவருளாலே படத்தோடு கூடிய 1000 சிரங்களையும் பூலகத்தை தாங்கிக் கொடுக்கக்கூடிய வல்லமையையும் பெற்றான். மிருக்கண்டு முனிவரும் இங்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து உள்ளன்போடு அபிஷேக ஆராதனைகளை செய்து அர்ச்சித்தபடியால் ஓனங்களெல்லாம் போகக்கூடிய மார்க்கண்டேயனை ஒப்பற்ற புத்திரனாக பெற்று ஆனந்த சாகரத்தில் அமிழ்ந்தார். பர்வதராஜ புத்திரியாகிய பார்வதி தனது சக்தியாகிய காளியை ஏவி மகிஷாசுரனை சம்ஹரித்த காரணத்தால் காளிக்கு கரிய நிறம் வந்தது. அந்தகாசுர சம்ஹார மூர்த்தியை திருக்கோவிலூரில் வழிபட்டதனால் பழைய நிறம் மாறி பொன்னிறம் அடைந்தாள். அம்பிகைக்கு அதனால் கௌரி என்ற நாமமும் வழங்குவதாயிற்று. சூரியன் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய சிவபெருமானை அன்போடு ஆராதித்தபடியால் நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமையை அடைந்தான். அதேபோல் கயமுகன் வியாழ பகவான் ஆகியோரும் அருள் பெற்றார்கள். அயோத்தி அரசனாகிய சகரன் என்ற மன்னன் அஸ்வமேதையாகும் புரிய நினைத்தான். அதற்காக வேண்டி தன்னுடைய குதிரையை அலங்கரித்து எல்லா நாட்டிற்கும் செல்லும்படியாக அனுப்பினான். 100 அஸ்வமேதையாகம் செய்தால் தேவேந்திர பதவி அடைந்து விடுவார்களாகையால் அதற்கு இந்திரன் இடையூறு செய்ய நினைத்தான். யாரும் அறியாத வண்ணம் அதனை கவர்ந்து கொண்டு போய் பாதாள உலகத்தில் அதை கபில மகரிஷியருடைய ஆசிரமத்தில் கட்டி வைத்து விட்டான். சகரருடைய புத்திரர்களாகிய 60,000 பேர்களும் யாக குதிரையை உலகெங்கும் தேடி காணமாட்டாமல் பாதாள உலகம் சென்று கபிலருடைய ஆசிரமத்தில் அதனை கைப்பற்றினார்கள். இதனை திருடி வந்தவர் கபிலர்தான் என்று நினைத்து அவரை ஏசத் தொடங்கினார்கள். அதை பார்த்து சினந்த முனிவர் அவர்கள் அனைவரையும் சாம்பலாக ஆக்கிவிட்டார். அந்த பழி நீங்குவதற்காக திருக்கோவலூரை அடைந்து சிவபூஜை செய்து தென்பண்டை நதியில் நீராடி மலர் கொண்டு அர்ச்சித்தார். இதனால் அவருடைய பாவம் நீங்க பெற்றது. ராமபிரானும் ராவணனை அழித்த கொலைப்பழி நீங்குவதற்காக இங்கு வந்து சிவலிங்க ஸ்தாபனம் செய்து ராமேசன் என்ற சிவலிங்கத்தை அங்கு ஸ்தாபித்தார். ஜமதக்னி மகர்ஷியருடைய குமாரனாகிய பரசுராமரும் தாயை கொன்ற பாவத்திற்காக வருந்தி இங்கு வந்து அப்பழி இங்க பெற்றார். இதேபோல் கண்வ மகர்ஷியும் தன்னுடைய இடர்கள் நீங்கி பல வரங்கள் அருள பெற்றார். இங்கு தெய்வீகன் என்ற ஒரு மன்னனுடைய சரித்திரமும் இந்த தலபுராணத்தில் சொல்லப்படுகிறது. தெய்வீகன் என்பவன் அழகும் வலிமையும் மிக்கவனாக விளங்கினான். எல்லா மன்னர்களும் அவனுடைய அழகுக்கும் வலிமைக்கும் ஈர்க்கப்பெற்று தங்களது குமாரிகளை மணம் செய்வித்தார்கள். இவ்வாறு அவன் பல தேயங்களுக்கு சென்று எல்லாராலும் போற்றப்பெற்றான். இறுதியில் பாரியினுடைய குமாரிகளையும் மணம் புரிந்தான் என்று வரலாறு சொல்கிறது. இவ்வாறு தெய்வீகனால் ஆளப்பெற்றது இந்த திருக்கோவிலூர். பெரிய புராணத்தில் வரும் 63 நாயன்மார்களுள் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் இதனை தலைநகராக கொண்டு ஆண்டார். இறைவனுடைய திருவேடங்களை அணிந்த அடியவர்களை மெய்ப்பொருளாக கருதி வந்தபடியால் அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் என்று பெயர் வந்தது. அவ்வாறு எல்லோரையும் போற்றும் காலத்தில் அவருடைய பகை அரசனாகிய முத்தநாதன் என்பவன் தான் ஒரு சிவாகமத்தை கொண்டு வந்திருப்பதாக தனது மடியில் வைத்து அவருடைய அந்தப்புறத்தில் நுழைந்து அதை காட்டுபவன் போல இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தான் நினைத்த காரியத்தை முடித்தான். இருந்தாலும் அவருக்கு எந்த தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது. அந்த முத்தநாதனை நாட்டு எல்லையில் கொண்டு விட்டு வந்து தனக்கு சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய காவலாளர்களுக்கு கட்டளையிட்டு அவ்வாறு நிகழ்ந்த பிறகு அந்த செய்தியை கேட்டவண்ணம் சிவபதம் அடைந்தார் என்று அந்த வரலாறு சேக்கிழாபுரமானால் விவரிக்கப்படுகிறது. இந்த அட்டவிரட்டான தலங்களுள் ஒன்றானதும் சிவபுரம் போல அடியார்கள் போற்றப்பெறுவதுமாகிய இந்த திருக்கோவலூர் என்ற தலத்தில் தென்பண்டை நதி முக்கியமான ஒரு தீர்த்தம். இப்பெண்ணை நதியை பினாகினி என்றும் தட்சிண கங்கை என்றும் கூறுவார்கள். இதில் தை மாதம் முதல் 5 நாட்களில் நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் உண்டு என்று சொல்வார்கள். இதை தவிரவும் ருத்ர தீர்த்தம், கபில தீர்த்தம், கண்வ தீர்த்தம், ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், சீதா தீர்த்தம், பரசுராம தீர்த்தம், யம தீர்த்தம், பிதுர் தீர்த்தம், சப்தரிஷி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என பல பல தீர்த்தங்கள் இத்தலத்தில் உள்ளன. இந்த ஆலயம் பெண்ணையாற்றின் கரையில் மேற்கு பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது. வடக்குப்புறம் விரட்டேஸ்வரருடைய ராஜகோபுரமும் தெற்கில் அம்பாள் சன்னதியின் ராஜகோபுரமும் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு 2 பிரகாரங்கள் உண்டு. 2வது திருச்சுற்றில் நான்கு சிறு கோபுரங்களும் நந்தி மண்டபமும் கொடிமரமும் உண்டு. முதல் பிரகாரத்தில்தான் பெரியாரை கணபதியும் சுமாஸ்கந்தமூர்த்தியும் காட்சியளிக்கின்றார்கள். ராஜகோபுரத்தின் இடப்புறத்தில் சண்முகர் மயிலி மீது அமர்ந்திருக்கிறார். இந்த அருணகிரிநாத பெருமான் இந்த ஆறுமுகனை திருப்புகழால் துதித்துள்ளார். இந்த ஸ்தலத்துக்கு சிறப்பு மூர்த்தியாக விளங்கக்கூடியது அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி. இவர் அந்தகனாகி இருளை மட்டும் அழிக்காமல் அஞ்ஞானமாகி இருள் தன்னை அழிக்கும் நல்லறிவாக ஞான ஒளியாக விளங்கியதை இந்த திருவுருவில் காணலாம். நான்கு கரங்களுடனும் சூலத்தை ஏந்திய நிலையில் பெருமான் பின்கரங்களில் மான்முழு அமையப்பெற்று அருமையாக காட்சியளிக்கிறார். தலையில் ஜடாமுக மகுடம் அணி செய்கிறது. இறைவன் திரிபந்த நிலையில் உள்ளான். நடராஜ பெருமானுடைய காலடியில் முயலகன் இருப்பதைப் போல இறைவனுடைய காலடியில் அந்தகாசுரமூர்த்தியாகிய இப்பெருமானுடைய காலடியில் அந்தகாசுரன் இருக்கிறான். அப்பெருமானுடைய வலது கால் அந்தகாசுரனுடைய இடுப்பு பகுதியிலும் இடது கால் தலைப்பகுதியிலும் அமைந்துள்ளது. இத்திருவுருவனை சுற்றி அழகாக திருவாசி அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பகிரகத்தில் மூலவரான விரட்டேஸ்வரர் காட்சியளிக்கிறார். கர்ப்பகிரகம் வட்டவடிமாக அமைந்திருக்கிறது. அம்பிகை பிரகன்நாயகி என்றும் சிவானந்தவல்லி என்றும் நான்கு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறாள். இங்கு வடக்கு புற சுவற்றில் அமைந்துள்ள துர்க்கை எட்டு திருக்கரங்களுடன் அற்புதமாக காட்சியளிக்கிறாள். கர்ப்பகிரக சுவற்றில் லிங்கோத்பவமூர்த்தி அருமையான கோலத்துடன் தரிசனம் தருகிறார். அதேபோல தென்புறம் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையோடு காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தின் ஸ்தலவிருட்சமாக கொன்றையை சொல்வார்கள். இந்த தலத்திற்கு திருஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகமும் திருநாவுக்கர் சுவாமிகள் ஒரு பதிகமும் அருளியுள்ளார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகம் கிடைக்கும் பேற்றினை நாம் பெறவில்லை. திருஞானசம்பந்தருடைய திருப்பதிகத்தில் யாக்கை நிலையாமை இளமை நிலையாமை ஆகியவை விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த பொழுது வார்த்தை தடுமாறுகிறது. பாடுபவர்களுக்கு பாட்டு பாட இயலவில்லை. அப்படி உரையும் தளர்ந்து நாக்கால் எந்த விதமான வார்த்தையையும் எழுப்ப முடியாத நிலையிலும் பாட முடியாத நிலையிலும் உடம்பு தளர் எய்து விடுகிறது. அப்பொழுது நரையும் திரையும் கூட வருகிறது. இதனை கண்டு சுற்றத்தார்கள் சிரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது அவர்களுக்கு யார்தான் கதி என்று கேட்டால், இந்த பெண்ணையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய வயல் சூழ்ந்த திருக்கோவலூர் வீரட்டானத்தில் அமைந்துள்ள பெருமான் ஒருவனே கதி என்ற ஒரு கருத்தை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உபதேசித்து அருள்கிறார். அந்த பதிகம் முழுவதும் இங்கனம் உலகத்தவருக்கு உபதேசமாக அமைந்துள்ளது. உரையும் பாட்டும் தளர்வு எய்தியே உடம்பு மூத்த போதின்கள் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவர் நமர்கள் அதலால் வரைகுள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விரைகுள் சீர் வண்ணிற்றினான் விரட்டானம் சேர்துமேயே கோவலூர் விரட்டானம் சேர்துமே ஏனம் திருநாவுக்கரசரும் இந்த பெருமானை துதிக்கும் பொழுது நான் வைகுளும் உன்னை பரவாமல் இருந்துவிட்டேனே பிறவி தன்னை மாற்றும் உபாயத்தையே அறிந்திராமல் காலத்தை தள்ளிவிட்டேனே ஐம்புலன்களுக்கு வசப்பட்டு விட்டேனே அந்த வினைகளெல்லாம் படைகள் போலல்லவா என்னை வந்து பற்றிக் கொள்கிறது அவற்றிலிருந்து விடுபடும் வழியையும் நான் அறியமாட்டேனே இந்த புழுக்கள் உடை புன்குரம்பையே போற்றி நாளும் புகலிடத்தையே அறியமாட்டேனே நான் இனி எதைதான் பற்றிக் கொள்வேன் நான் செய்வதுதான் என்ன செய்யும் உபாயத்தை அருளி செய்வீராக கோவல் விரட்டினீரே என்று பாடல்தோறும் கதறுகிறார் பெருமான் படைகள் போல் வினைகள் வந்து பற்றி என் பக்கல் நின்றும் விடகிலா வினைகள் வந்து பற்றி என் பக்கல் நின்றும் விடகில ஆதலாலே திகிர்தனை விரும்பி ஏற்றும் இடையிலேன் செய்கேன் இறப்பவர் தங்கட்கு என்றும் கொடையிலேன் கொள்வதே நான் கோவல் வியட்ட நீரேயே கோவல் வியட்ட நீரே சிவானந்தவல்லி உடனுரை வீரட்டு பெருமானை அனைவரும் தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவார்களாக திருச்சிற்றம்பலம்.